கிறிஸ்துக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையோட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் அருமை ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அன்பான வாழ்க்கைகளோடு தேவனோடு நன்மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்திருக்கிற இன்றைய பரிசுத்தவான்கள் என்ற வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்திருக்கிற சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அவர்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விசேஷித்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் போஷிக்கப்படும் மூலமாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்ட தலைப்பு உங்களுக்கு முன்பாக வாசித்திருக்கிற தலைப்பு அல்ல. அதை நாம் சொல்ல மறந்துட்டேன். லூகா புஸ்தகத்தினுடைய வசனங்கள் இல்ல, நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய 18:19 இந்த இரண்டு வசனங்களின் அடிப்படையாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு, 3:45 தான் இப்போ வாங்கியிருக்கிறோம். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக நாம் இதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, விசேஷமாக திருத்தை பூண்டி பகுதியில் நடந்துட்ட வேலைகள் மிகவும் திருப்தியான வேலைகள், தேவன் ஆசீர்வதித்து தந்த வேலைகள். இந்த நேரத்துல நாம முக்கியமா ஒரு நாம உங்களுக்கு தெரிவிச்சுட்ட விரும்புறோம். சகோதரர் ராஜசேகர் மூலமாக சகோதரர் டேவிட் மற்றும் அவருடைய அண்ணன் அவர் பேரு தேவதாஸ் இவர்கள் மூலமாக அந்த ஒரு அறிமுகம் கிடைச்சு, ராஜசேகர் மூலமாக அந்த தகவல் நமக்கு கிடைச்சு, அப்புறம் நானும் நம்முடைய சகோதரர் சுந்தர் ரெண்டு பேரும் அந்த ஒரு வேலைக்காக தஞ்சாவூர் சகோதரர்களை கான்டாக்ட் பண்ணி தஞ்சாவூர் சகோதரர்கள் ரொம்ப வாஞ்சியோட விருப்பத்தோட உற்சாகத்தோட ஒத்துழைப்பு கொடுத்து, அப்போ நாங்கள் சகோதரர் சுந்தர், நான், அருண், விஜய், தஞ்சாவூர் சின்ன எல்லாம் சேர்ந்து திருத்தணிக்குண்டிக்கு போனோம். போயிட்டு சும்மா ஃபீல்டு பார்க்கத்தான் போனோம். போயிட்டு வேதாரண்யம் முதலாவது போனது வேதாரண்யம் பக்கத்துல நம்ம போயிட்டு அந்த வேலை தொடங்கிடலாம். ஆனா வேதாரண்யம் என்னமோ செட் ஆகல, திருத்தணிக்குண்டிக்கு வரோம், திரும்பி ரிட்டர்ன் வரும்போது திருத்தணிக்குண்டில வந்துட்டு அப்போ டேவிட் மூலமா கொஞ்சம் அறிமுகம் மூலமா கிடைக்குவோம். அங்க பேசிட்டு இருந்தோம், மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் வெறும் பேச்சுதான் போச்சு. அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு மேல உடனே உடனே சர்வே இருந்தது, 9:00 to 11:00 சர்வே முடிஞ்சு, சர்வே முடிஞ்சு அப்புறம் நாள் குறிச்சு வேலைகள்லாம் தொடங்கியாச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம உங்களுக்கு முன்பாக ஏன் தெரிவிக்கிறோம்னா, இதுல மிக முக்கியமான பங்கு நம் மத்தியில் இருந்த சகோதரர் சுந்தருடையது. அதனால நாம் தெரிவிக்கிறோம். மகிமையில இருந்து அந்த வேலைகளை நடத்திட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாருங்கிற விசுவாசத்தோட அதை நம்ம உங்களுக்கு முன்பாக நாம் தெரிவிக்கிறோம். அந்த வேலைகள்ல நாம எல்லாரும் கூட சேர்ந்து போய் அந்த வேலைகள் செய்ய தேவன் பெரிய தெய்வம் செஞ்சா அதுல அனுபவப்பட்டிருக்கிறதுனால அதை உணர்வுபூர்வமாக உங்களுக்கு மத்தியில் நாம் பகிர்ந்துருக்கிறோம். தேவன் மகிமைப்படுவார், கர்த்தர் இயேசு மகிமைப்படுவார். அந்த அறுவடையினுடைய பலன் சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சகோதரர் சமாதானம் அருள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது மாதிரி உணர்வு கூட நாம் போயிருக்கோம். செஞ்ச வேலைக்கான கூலிய பலனும் நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அலாதியானது. அப்பத்தான் தெரியும் தேவன் நம்மையும் கூட எப்பேற்பட்ட பாத்திரமா பயன்படுத்தியிருக்கிறார். அந்த சகோதரர்களுக்கு கூட நாம் தனிப்பட்ட ஒரு அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அதுல பங்களிப்பு பெற்ற பரிசுத்தவான்களாகிய தஞ்சாவூர் பரிசுத்தவான்களுக்கு கூட அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமான நேரம். இதற்கு அடுத்த வேலை அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு சென்னை போனோம். அப்புறம் சென்னையில நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து நாம் இன்றைய பாடத்திற்குள்ளாக நம்ம கல்வி சொல்லலாம். நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி நீதிமொழிகள் 3:18-19 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். அந்த வசனங்களின் அடிப்படையில தேவனுடைய வார்த்தைகள்,
எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவை யாவன? ஆகாயத்தில் பழுவினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய வசனங்கள் அநேக வசனங்கள் இருக்குது. அந்த அநேக வசனங்கள்ல ஆவிக்குரிய பாடங்கள் இருக்குது. அவருடைய ஜனங்களுக்கென்றே கொடுக்கப்பட்ட விசேஷித்த பாடங்கள். அப்ப இந்த படிக்கிற இந்த வசனங்கள்ல சாலமோன் எழுதின நீதிமொழி, இந்த ஆரம்பத்துல நான் படிக்கும்போது இடையில வேறு சிலர்கள் கூட எழுதியிருப்பாங்க. இங்க 30 கூட வேறு சில பேர்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய வசனங்களை நான் பார்க்கும்போது இது ஞானிகளுடைய மொழியாக இருக்குதுன்னு நான் பார்க்கிறேன். ஞானிகளுடைய மொழியாக இருக்கணும் போது அது நம்ம குறிப்பா இந்த நேரத்துல சாலமோன் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அவரை நாம் எடுத்து நாம் பார்க்கும்போது சாலமோன் எப்பேற்பட்ட ஞானி நமக்கு தெரியும். சாலமோன் எப்பேற்பட்ட ஞானி, அதை எப்பேற்பட்ட ஞானிங்கிறது ஒரு வசனம் படிங்க. 1 Kings 3:12 மாத்திரம் படிக்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 3:12.
உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாலமோன் ராஜாவுடைய ஞானம் பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஒரு குழந்தையினுடைய விஷயத்துல அவர் தீர்ப்பு சொல்ற விதம் இன்னைக்கு கூட சின்ன பிள்ளைகளுடைய பாடப்புத்தகத்துல கூட இருக்கு. ஒரு குழந்தைக்கு 2 தாய் உரிமை கொண்டாடுவாங்க. அப்ப அதுல தீர்ப்பு சொல்லுகிற விதம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கு சாலமோனுடைய தீர்ப்பு. அப்ப அவ்வளவு சிறந்த ஞானி சாலமோன் ராஜா. அந்த சிறந்த ஞானியாகிய சாலமோன் ராஜாவுடைய புத்தகத்துல படிக்கிற இந்த நீதிமொழிகள் வசனங்கள். அப்ப அந்த ஞானி அதுவும் பாருங்க எப்பேற்பட்ட ஞானினா, அந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்னாடியே இப்படி யாரும் இருந்தது இல்லை, உனக்கு பின்னாடியே இப்படி யாரும் இருக்க போறது இல்லை. அவ்வளவு பெரிய ஞானம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்திருக்கிற அவ்வளவு பெரிய ஞானி, அவர் சொல்ற வார்த்தைகள்ல நான் படிக்கிற அந்த வார்த்தைகள், அவர் என்ன சொல்றாருன்னா அந்த 18வது வசனம், எனக்கு மிகவும் ஆச்சரியமானவர்கள் யாருக்கு, யாருக்கு இந்த இடத்துல நீங்க ஒப்பிடுமா, யாருக்கா, யார் அவரு? சாலமோன் ஞானி, ஞானி தலை சிறந்த ஞானி. அந்த தலை சிறந்த ஞானிக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குதான். அப்ப விஷயம் எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க. ஒண்ணு தெரியாதவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சாலமோன் ராஜாங்கிற ஞானிக்கு ஆச்சரியமான விஷயங்கள். அப்ப எப்பேற்பட்ட விஷயமா இருக்கா, அப்படி ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டு 3 ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவை 4 உண்டு. மகா ஞானின்னு சொல்ல பேர் எடுத்த சாலமோன் ராஜாவினுடைய புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் இருக்குதான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒப்பிடலாம், சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானி, மகா ஞானி, அதாவது தேவன் கிட்ட மிகப்பெரிய விசேஷித்த ஞானம் வாங்கின ஞானி. அப்பேற்பட்ட ஞானிக்கே என்னன்னு தெரியலனா ஒரு சில விஷயங்கள் தெரியல, அதான் சொல்றாரு. எனக்கே தெரியல ஒரு சில விஷயங்கள் தெரியல, 3 விஷயம் ஒண்ணு சொல்றாரு அதுவும் தெரியல, என் புத்திக்கே ஒண்ணு எட்டல. மற்ற விஷயங்களை காட்டிலும் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அந்த விஷயம் என்னுடைய புத்திக்கே எட்டல. அப்படின்னா என்னால கற்பனை பண்ணி கூட பாக்கல, இது எப்படி அப்படின்னு கற்பனை பண்ணி கூட பாக்கல, திகச்சு போயிடார், ஆச்சரியப்படுறார் சாலமோன் ஞானி. அப்படி ஆச்சரியப்படுற திகச்சு போற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அடுத்த வசனம் நீங்க படிங்க.
ஆகாயத்தில் பழுவினுடைய வழியும்,
ஆகாயத்தினுடைய பறக்கிற கழுகினுடைய வழி,
கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும்,
கண்மலையின் மேல பாம்பினுடைய வழி,
நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும்,
நடுக்கடல்ல போகிற கப்பலினுடைய வழி,
ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி வேகமா படிக்கும் போது இது என்ன வழின்னு நமக்கும் புரியவே இல்லை. அப்ப இது எதைத்தான் சொல்றாரு, இதைத்தான் சாலமோன் ஞானி என்னால கிரகிக்க கூட முடியாத விஷயமாக இருக்குன்னு சொல்லும் போது அது நாம் இன்னைக்கு அவைகளை குறிச்சு நான் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அவையாவன முதலாவது வழி என்ன வழினா, ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. ஆகாயத்துல பறக்கிற கழுகினுடைய வழி, அதனுடைய செயல்பாடு, அது அதனுடைய விவரம் சாலமோன் ஞானிக்கு தெரியல. அப்ப அந்த ஆகாயத்துல கழுகினுடைய வழின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, இப்ப கழுகுன்னு சொல்லும் போது அது ரொம்ப தாழ்வான பறக்காது, மற்ற எல்லா பறவைகளை காட்டிலும் மிக மேலான உயரத்துல பறக்கும், மிக மேலான உயரத்துல பறக்கும் இந்த கழுகு. ஆனா அவ்வளவு உயரமாக பறந்துட்டாலும் அவ்வளவு உயரத்துல இருந்து தன்னுடைய இறைய அது எவ்வளவு கூர்மையா பார்க்கும். இந்த பூமியில உதாரணம் சொல்லலாம், அதனுடைய ஒரு எலியோ ஒரு கோழி குஞ்சோ இதோ போகிறத அவ்வளவு உயரத்துல இருக்கிற பறக்கிற கழுகு எவ்வளவு சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிச்சுக்குது. அது கண்டுபிடிக்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த கழுகு அதனுடைய இரையாகி இந்த உணவை எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அதை வந்து எடுக்கும் போது அது வந்து எடுக்கிறதும் தெரியாது, எடுத்துட்டு போறதும் தெரியாது அந்த கழுகினுடைய செயல்பாடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள, அப்ப அந்த கழுகு அந்த அந்த இறையை எடுக்குதுன்னா, அப்ப அந்த தனியா அந்த எலியோ அந்த கோழி குஞ்சு அது தனியா ஒரு குற்றம் காட்டுல தனி இடத்துல அது மாத்திரம் தனியா இருக்குமா? கழுகு உச்சத்துல இருந்து பாக்குது. நாம உதாரணமா ஒரு இந்த ஒரு பெரிய மாடி வீட்டுல இருந்து பார்த்தோம்னாவே எவ்வளவு நம்முடைய கண்ணு பார்வைக்குள்ள வருது. அப்ப கழுகு அவ்வளவு மேலான நிலையில இருந்து கீழே பாக்குது. அப்ப அதனுடைய கண்ணுக்கு என்ன என்ன படம், உயர்ந்த கட்டடங்கள், பெரிய பெரிய மரங்கள், இன்னும் மரம் அந்த 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 இடத்தினுடைய அடர்த்தி, அதை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் எல்லாத்துக்கும் மேல அந்த தாய் கோழி எல்லாம் இருக்கும், இத்தனை இருக்கும், இத்தனைக்கு மத்தியில்தான் அதனுடைய இரையாகி அந்த கோழி குஞ்சு இருக்கும், புரியுதுங்களா? அந்த கழுகு என்ன செய்யலா, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் பார்த்துட்டு மிரண்டு போறது இல்லை, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துட்டு போக முடியாதுன்னு யோசிக்கிறது இல்ல. அதே போல மற்ற எத்தனையோ மனுஷங்களோ மிருகங்களோ எல்லாம் இருந்துட்டா கூட அவைகளை பார்த்து மிரண்டு போறது இல்ல. அதனை பாதுகாக்கக்கூடிய அதனுடைய இறை பாதுகாக்கக்கூடிய அந்த தாய்கோழி கூடவே இருந்துட்டா கூட அதை கண்டு கூட பயப்படுறது இல்ல. எதை பார்த்தும் தள்ளப்படாம அந்த கழுவினுடைய கண்ணில எது மாத்திரம் தான் நோக்கமா இருக்குதுன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டாலும் அந்த கழுவி எதை மாத்திரம்தான் நோக்கி பார்த்துச்சுன்னா தன்னுடைய இறையை, அந்த இறையை மாத்திரம் நோக்கி பார்த்து. அப்படி அந்த இறையை மாத்திரம் நோக்கி பார்த்ததுனாலதான் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் வந்துட்டு போறதும் தெரியல எடுத்துட்டு போறதும் தெரியாதபடிக்கு அந்த கழுகு அவ்வளவு நேர்த்தியாக செயல்படுது. ஆகாயத்துல பறக்கிற கழுகுக்கே கண்ணு சின்னது, ஆனா அது அங்கிருந்து தன்னுடைய இறையை தேடுகிற வழி, அதுதான் அந்த வழி. அந்த கழுகு தன்னுடைய இறையை தேடுகிற வழி இருக்குது. இது எப்படி போடும், இது எப்படி முடியும், இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி இவ்வளவு தன்னல மறைக்கிற எல்லா மறைப்புகளையும் தாண்டி தன்னுடைய இறையை அவ்வளவு துல்லியமா வந்து எடுத்துட்டு போகுது. அதுவும் தாய்கோழி பக்கத்துல இருக்கும் போது அவ்வளவு நேர்த்தியா வந்து அந்த கழுகு அந்த இறைய எடுத்துட்டு போகுது. அப்போ அந்த அதனுடைய அது அதனுடைய செயல்பாடு இல்லைன்னா அதனுடைய வழிமுறை அது எப்படி எப்படி முடியுது. அதனால அந்த சின்ன பறவை சின்ன கண்ணை கொண்டிருக்கிற அந்த பறவையினால அவ்வளவு உயரத்துல இருந்து பறந்துட்டு அது அந்த இறையை லாபகமாக எடுத்துட்டு போகிற அந்த வழிமுறை எவ்வளவு நேர்த்தியா செய்யுது. ஞானிக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கழுகு இறையை தூக்கிட்டு போறத வந்து ஒரு சப்ஜெக்டா ஆராய்ச்சி பாக்குறதுனால நமக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா இப்பதான் நம்ம ஒப்பிட போறோம். அப்ப கழுகு வேதாகமத்துல யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது? ஏசையா 40 31 வசனம் நீங்க படிச்சு பாருங்க. ஏசையா 40:31,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே முதுகலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இதை இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
கர்த்தருடைய ஜனங்களை பற்றின வாக்கு தத்தம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்கள். அவர் அந்த மகிமையிலே கொண்டு போய் தன்னுடைய ஆலோசனையின்படி வழிநடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவருடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள். அப்படி காத்திருக்கிற தேவனுடைய ஜனங்கள், இவங்களுக்கு அவசரம் இல்லை, காத்திருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தெய்வீக திட்டத்தினுடைய நிறைவேறுதலுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுகிற காலம் வரைக்கும் தேவன் எவ்வளவு உபத்திரவங்கள் அனுமதித்தா கூட அதற்கென்று காத்திருக்கக்கூடிய ஜனங்கள். அப்படி காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் யாருக்கு ஒப்பிடப்படுறாங்கன்னா கழுகுகளுக்கு ஒப்பிடப்படுறாங்க. கழுகு போல அவங்க, இதே கழுகுங்கிறது இன்னொரு இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல அவருடைய ஜனங்கள் அவருடைய பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு சொல்லும் போது கழுகுகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. சரி, இவங்க பரிசுத்தவான்கள், அதுவும் குறிப்பா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பரிசுத்தவான்கள் போது நமக்கு எல்லாம் புரியும், பலியினாலே உடன்படிக்கை பண்ணினவர்கள். பைபிள் கையில வச்சிருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான் இல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான் இல்ல, பரிசுத்தவான்னு பேர் வச்சுக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தான் பாவின்னு யார் ஒத்துக்கிட்டு தேவ சமூகத்துல சரணடைகிறாங்களோ அந்த நேர்மை தான் பரிசுத்தம்னு தேவன் அங்கீகரிக்கிறார். நான் பாவின்னு ஒத்துக்கிற அந்த குணலட்சணத்தான் தேவன் அங்கீகரித்தாதான் நேர்மை. அந்த நேர்மை தான் தேவன் நம்மை பார்த்துட்டு பரிசுத்தமானதுன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். இது தேவனால உண்டான ஈவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தவான்கள் கழுகுகளுக்கு ஒப்பாக ஒப்பிடப்பட்டு சொல்லப்படாது. அப்போ கழுகினுடைய வழி, அது இறையை தேடிக்கொள்கிற விதம், அதனுடைய வழிமுறை எப்படி இருந்துச்சோ அதே போல இந்த பரிசுத்தவான்கள் கூட இறையாகிய சத்தியத்தை, இவங்களுக்கு இறை என்னங்க, ஜீவனுக்குரிய போஜனம் எது, சத்தியம், சத்தியம், இந்த சத்தியம் தான் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். சாப்பாடு இல்லாம, சொத்து பத்து இல்லாம, பணம் இல்லாம, நண்பர்கள் இல்லாம, டிவி இல்லாம, சினிமா இல்லாம, எது இல்லாம வேணாலும் பரிசுத்தவான்கள் இருந்துருவாங்க. சத்தியம் இல்லை, நாம் இல்லாம இருக்கவே முடியாது. புது சிருஷ்டிக்கு ஏற்ற உணவாகி இந்த சத்தியம் இல்லாம பரிசுத்தவான்களால இருக்கவே முடியாது. ஒண்ணு படிக்கணும், ஒண்ணு கேட்கணும், எந்த விதத்திலயும் அதை ஆராய்ச்சி பார்க்கணும், எந்த விதத்திலையாவது தேவனுடைய வார்த்தையில அதுக்குள்ள போகணும். அந்த ஈடுபாடு, அந்த வாழ்க்கை, கழுகு எப்படி இறையை தேடுச்சோ அதே போல இந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தை தேடுவாங்க. அவங்க எப்படி தேடுவாங்கன்னா, கர்த்தர் இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தை நீங்க படிங்க, மத்தேயு 28:24-28.
பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும். இது பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடுங்களா? கழுகினுடைய இறை எது? கழுகுக்கு இனம் இறை 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 எது? மாமிசம் பிணம். அப்ப பிணம் திங்கிற கழுகை பத்தி இங்க சொல்லப்படுதுன்னா, இப்ப கழுகுகள் யார் பத்திரப்பட்டு நாம இப்ப எடுத்து பார்த்திருக்கிறோம்? பரிசுத்தவான்களுக்கு. கழுகுனா பரிசுத்தவான்களுக்கு. அப்ப பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடுங்களா? இப்போ இதை நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும்னா, அன்றைய நாட்கள்ல ராஜாக்களுடைய நாட்கள்ல பலஸ்தீன நாட்கள் அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய பகுதிகளில் ராஜாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி யுத்தம் பண்ணிக்குவாங்க. நேருக்கு நேர் சண்டை போட்டுக்குவாங்க தெரியுங்களா? இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை, நேருக்கு நேர் ராஜாவும் அவருடைய படைகளும் போய் சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி சண்டை போடும் போகும்போது சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆயிடுச்சுன்னா எக்காலம் மூதிடுவாங்க. யுத்தத்தை நிறுத்த சொல்லி எக்காலம் மூதிடுவாங்க. அப்படி எக்காலம் மூதிட்டா யுத்தத்தை அப்படியே நிறுத்திட்டு போயிடுவாங்க. அப்படி நிறுத்திட்டு போகும்போது இந்த சண்டையில மோதிக்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னா, இப்படி வெட்டிக்கிட்டவங்கல நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு சிலர் வெட்டுப்பட்டு காயம் பட்டு குற்றுயிரும் குழவி உயிரும் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய ஜீவன் போகாம உயிர் இழுத்துட்டு கிடக்கும். அப்படிப்பட்டவங்களை கூட அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த போர் வீரர்கள் தங்களுடைய உடன் போர் வீரர்களாக இருந்தா கூட போர்க்களத்திலே போட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த யுத்தம் சாயங்காலத்துல முடிகிற நேரம் தருணத்தை பார்த்துட்டு இஸ்ரேல் தேச பலஸ்தீனால இருக்கிற கழுகுகள், அதுக்கு கழுகுகள்லாம் நம்ம இங்க எந்த கழுகுகள் நம்ம சொல்லலாம்னா, அந்த ராஜாணி கழுகுகள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பெருசா இருக்கும் அந்த அது போன்ற கழுகுகள். அது அந்த கழுகுகள் என்ன செய்யலாம், யுத்தம் எப்ப முடியும்னு சுத்தி இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சாயங்காலம் யுத்தம் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, இந்த கழுகுகள்லாம் என்ன செய்யும்னா, பெரும் கூட்டமா போய் அங்க போய் அந்த வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க தெரியுங்களா, அவங்கள சாப்பிடும். ஆனா பிணம் எங்கேயோ கழுகுகள் இப்படித்தான் கூடும், எங்க இருந்தாலும் அங்க வந்து கூடும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, காலையிலேயே ஒருத்தர் போன யுத்தம் தொடங்கின உடனே ஒருத்தர் வெட்டுப்பட்டிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் சாயங்கால நேரத்துல அவருடைய பிரேதம் எப்படி இருக்கும்? காஞ்சு போயிருக்கும். காலையிலேயே செத்துனா சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்கும்? காஞ்சு போயிருக்கும். ஆனா சண்டை முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெட்டுப்பட்டு ஒரு குற்றுயிரும் குழவீரமா கிடைக்கிறாரு. அப்ப அவருடைய உயிர்ல என்ன ஜீவன் போகல. அப்ப அவருடைய ரத்தம் எப்படி இருக்கும்? அவருடைய சரீர பாகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இளம் சூட்டோட இருக்கும். இந்த கழுகுகள் என்ன செய்யும்னா, செத்து போன பிரேதத்தை போய் சார்ந்தாரு. இப்படி குற்றுயிரும் குழவீரமா கிடைக்கிற அந்த மனுஷர்களை, வெட்டுப்பட்ட அந்த மனுஷர்களுடைய சரீரத்தை போய் வேக வேகமா சாப்பிடும். ட்ரெஸ் புட்டு ரொம்ப சூடா தான் சாப்பிடுவாங்க. அப்படி போய் சாப்பிடும். அப்படித்தான் அந்த கழுகுகள் சாப்பிடும். கர்த்தர் இயேசு கூப்பிடுகிறது இந்த வார்த்தை தான், பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அதிகூட்டை பின்பற்றி நடக்கிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனாகிய சத்தியம், தங்களுடைய ஆங்கிக்குரிய ஆகாரமாகிய மன்னாவாகிய சத்தியம், இது அவங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும், அப்படின்னா சத்தியத்தைக்கும் அவங்களுக்கும் தூரம் இருந்துட்டாலும் சரி, இல்ல வேற எந்த விதத்திலையாவது அதனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாம இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்க தேவனுடைய ஆதாரமாகிய சத்தியம் கிடைக்கும், அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சகோதரி சாத்திய சொன்னாங்க தெரியுங்களா, அது போல இருந்துட்டே இருக்கும். எங்க கிடைக்கும் சும்மா ஆகாத போகாதான் எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது, உண்மையான அந்த ஜீவனுள்ள அந்த உணவை எப்ப சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, கழுகுகள் எப்படி யுத்தம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும், அதே போல இந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய வசனமாகிய சத்தியத்துக்கு அப்படி காத்திருப்பாங்கன்னா, ஏக்கத்தோட காத்திருப்பாங்க. சத்தியத்தை தேடுகிறதுல ஏக்கமும் வாந்தியும் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை பற்றினதான தகவல் தங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த கழுகு எப்படி உச்சத்துல இருந்து தன்னுடைய சின்ன உருவமா இருக்கிற அந்த இறையை பார்க்குதோ, அதே போல இதை பற்றின லேசான தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சா கூட உடனே என்ன செய்வாங்கன்னா, கழுகை போலவே செயல்படுவாங்க. எவ்வளவு கட்டிடங்கள், எவ்வளவு மரங்கள், எவ்வளவு மனிதர்கள் எல்லாம் இடையூறு பண்ணாலும் சரி, அதே போலதான் இவங்களும் வேலை இடையூறு பண்ணாலும் சரி, மனுஷர்கள் குடும்பத்தால் இடையூறு பண்ணாலும் சரி, வேற நண்பர்கள் இல்லைன்னா நாம் சார்ந்திருக்கிற பெயர் சபையினுடைய பாஸ்டர்ஸ் பாதிரியார்கள் ஏதாவது தடங்கள் பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவங்களுடைய நோக்கம் எது மேல மாத்திரமே இருக்கும்னா, பிணம் அந்த சத்தியத்தின் மேல மாத்திரமே இருக்கும். சத்தியத்தை மாத்திரமே தேடுவாங்க. அப்படி தேடுகிறதுல இந்த கழுகை போல செயல்படுவாங்க இந்த பரிசுத்தவான்கள். ஆகாயத்துல கழுகு எப்படி அந்த இறையை தேடுறதுல எவ்வளவு தீவிரம் காட்டுதோ, அந்த இறையை பிடிக்கும் போது என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு இறையை மாத்திரம் எடுக்கிறதுலயே நோக்கம், அது போலத்தான் பரிசுத்தவான்களுக்கும். என்ன வேணாலும் இருக்கட்டும், சத்தியத்தை பெற்றுக்கொள்வதன் மாத்திரமே நோக்கமும் மாந்தி உள்ளவங்களாக அவருடைய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. இது எப்படி சாலமோன் ஞானிக்கு தெரியும்? சாலமோன் ஞானிக்கு இது தெரியுமா? நமக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நாம இப்ப பார்க்கிறோம். ஆகாயத்தினுடைய கழுகினுடைய வழியை போல பரிசுத்தவான்களுடைய வழிமுறை கூட சத்தியத்தை தேடி பெற்றுக்கொள்வதில் இப்படித்தான் இப்படித்தான் இருப்பாங்க. அடுத்ததாக அடுத்த வழி பண்ணுங்க.
கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி.
கண்மலையில் பாம்பினுடைய வழி. இது கண்மலை அப்படிங்கும் போது இது சாதாரண பாம்பு இல்லை. அப்ப இது என்ன பாம்பு? மலை பாம்பு. புரியுதுங்களா? கண்மலையில் பாம்பினுடைய வழி, மலை பாம்பு. மலைகள்ல வசிக்கிறது தெரியுங்களா? பாம்பு நல்லா பெரிய பெரிய சைஸா இருக்கும், மலைப்பாம்பு. அப்ப இந்த மலைப்பாம்புகள் அது கண்மலையில் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. அப்ப இந்த மலைப்பாம்பு தன்னுடைய இரைய எப்படி பிடிக்கும்? மலைப்பாம்பு இருக்குது, அது மான் மாதிரி ஓடி ஆடி போய் தன்னுடைய இரையை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? முடியாதுங்களா? மலைப்பாம்பால அப்படி ஓடி ஆடினா இறை பிடிக்க முடியாது. அப்ப அந்த பாம்பு என்ன செய்யணும்? இறையை பிடிக்கிறதுக்கு மலைப்பகுதிகளில் அது நல்லா பெருசா இருக்கும். அது உருவம் பெரிய ஆடு மாடுகள் எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய பெரிய அந்த மலைப்பாம்புகள் என்ன செய்யணும்? இறையை தேடி அதனால பிடிக்க முடியாததுனால போய் ஒரு இடத்துல அந்த இறைகள் நடமாறக்கூடிய சின்ன சின்ன ஆடோ சின்ன சின்ன முயலோ இது போன்ற தன்னுடைய தான் விழுங்குவதற்கு ஏதுவாக இருக்கிற அந்த இறைகள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குதோ அந்த பகுதியில போயிட்டு இது என்ன செய்யும்னா தன்னுடைய தலையை முன்னாடி வச்சுட்டு உடம்பு அப்படியே ரவுண்ட் பண்ணிடும். ரவுண்ட் பண்ணிட்டா அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டா அது ஏறக்குறைய ஒரு பாறை மாதிரி இருக்கும். தலையை உள்ள வச்சுப்போம், அந்த உடம்பு அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம். ரவுண்ட் பண்ணி அப்படியே வச்சு பேசாம இருந்துடும். அது பார்வைக்கு எப்படி தெரியும்னா ஒரு பாறை போல இருக்கும். ஏன்னா அவருடைய உடம்பு நிறமே அப்படித்தான் இருக்கும், பாறை போல இருக்கும். அப்ப இது என்ன செய்யும்னா ஒரே நாள் அப்படி செய்யாது, அது பேசாம படுத்துருவாங்க. ஒரு வாரம் ஆனாலும் சரி, ஒரு மாசம் ஆனாலும் சரி, அதே இடத்துல தலையை மேலாக வச்சுட்டு சத்தம் இல்லாம அசைவு இல்லாம படுத்துரும் அந்த மலைப்பாம்பு. அப்ப இந்த காட்டுல இருக்கிற இந்த இறைகள் அந்த சின்ன சின்ன ஆடுகள் சில முயல்கள் இது போன்ற சிறு சிறு பிராணிகள் என்ன செய்யும்னா அந்த வழியில போகும்போது வரும்போது இது பேசாம இருக்கிறதுனால இது ஒரு பாறை போல நினைச்சிட்டு மற்ற மிருகங்கள்லாம் என்ன செய்யும்னா அது பக்கத்துல போகும் வரும். இனி என்ன செய்யும்னா இந்த நல்ல ஒய்பாஸ் செல்லை அடிச்சுட்டு வச்சிருந்தோம்னா இந்த நல்ல சகதியில புரண்டுட்டு இந்த பன்னியோ எறும்பு மரம் தேய்ச்சிட்டு போகுது தெரியுங்களா? அது போல இந்த பிராணிகளுக்கு உடம்புல அரிப்பு எடுத்துருச்சுன்னா மரத்திலேயோ பாறையிலே தான் போய் தேய்க்கும். அதே போல இதையும் ஒரு பாறை நடிச்சுட்டு போய் தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப கூட இந்த பாம்பு ஒண்ணு செய்யாது. இந்த பாம்பு என்ன செய்யும்னா அதனுடைய இறை எப்படி பிடிக்கும்னா சரியான தருணத்துக்காக காத்திருக்கும். நல்லா கொளுத்ததா வந்து இந்த பாம்புக்கு பக்கத்துல இத ஒரு பாறை நினைச்சிட்டு இது மேல சாஞ்சிட்டு இல்லைன்னா இது பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது இது சாப்பிடக்கூடியதுக்கு ஏதுவான ஒரு பிராணி அசை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அசை போடணும். அசை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்ப எட்டி பிடிக்கும். அப்ப இந்த பாம்பு பிடிச்சிச்சுன்னா எக்காரணம் கொண்டு அது தன்னுடைய இறையை நழுவவே விடாது, பிடிச்சிட்டு முழுங்கிட்டு தான் விடும். இப்படித்தான் நேர்த்தியா இந்த கண் மலையில இருக்கிற பாம்பு தன்னுடைய இறையை பிடிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், பரிசுத்தவான்கள் கூட இப்படித்தான். பரிசுத்தவான்களாகிய சபை வகுப்பினர் கூட இப்படித்தான். சத்தியத்தின் மேலே வாஞ்சையும் ஆர்வமும் உள்ள ஜனங்களாக இருக்கிறவங்க இப்படித்தான். எப்படி இருப்பாங்கன்னா அந்த பாம்பை போல செயல்படுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. ஏற்ற நேரத்துல தேவன் எப்படி சத்தியம் வெளிப்படுத்துவார், எந்தெந்த காலத்துக்கான தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்துவார், காத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக விசேஷமா ஜெபத்தையும் ஏறெடுப்பாங்க, பொறுமையோட காத்திருப்பாங்க, பொறுமையோட காத்திருப்பாங்க. அவர் தன்னுடைய திட்டத்தின்படி எனக்கு வெளிப்படுத்துவார் சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க. இன்னும் எப்படி சொல்லலாம்னா ஒரு தூரம் இல்லைன்னா துளைவான இடம், அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வர முடியாது. என்ன செய்யறது, ஏது செய்யறது? இப்ப உதாரணமா ஆரம்பத்திலே ஃபாலோ கிளாஸ் திருத்துறைப்பூண்டில இல்லைன்னா தஞ்சாவூர்ல நடக்க சொல்லியிருந்தாலே நீங்க வந்துக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்னதான் இது போன்ற சூழ்நிலைகள், ஒரு சில சூழ்நிலைகள்ல தூரத்துல தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை ஓடி போய் இல்லைன்னா அதை போய் பெற்றுக்கொள்ள முடியாத வயோதிகமா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வேலை பழுவாக இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலைகள்ல இவங்க என்ன செய்வாங்கன்னா இது ரெண்டாவது நிலை, நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதலாவது நிலை ஆகாயத்துல கழுகு போல தேடி பிடிச்சாச்சு. இது ரெண்டாவது நிலை. இந்த ரெண்டாவது நிலையில என்ன செய்வாங்கன்னா காத்து இருந்து தூரமானாலும் சரி மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி அந்த சத்தியத்துக்காக ஏங்கி காத்திருந்து வேற எந்த வகையிலையும் புத்தகத்தின் மூலமாகவோ தேவனுடைய பரிசுத்தவான்கள் மூலமாகவோ இல்ல இன்னைக்கு அநேக உபகரணங்கள் இருக்கு, எந்த வகையிலையாவது அந்த தேவனுடைய வார்த்தை வரும்போது இவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? அசட்டையா இருக்காம மலைப்பாம்பு போல புடிச்சுக்குவாங்க, லபத்துன்னு புடிச்சுக்குவாங்க. அதுதான் சரியான வார்த்தை. அந்த இறைவன் சொல்றாரு தெரியுங்களா, உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே நான் என்ன செஞ்சேன், யோசிக்கவே இல்லை உட்கொண்டுட்டேன். உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். அதே போல இந்த பரிசுத்தவான்கள் கூட சந்தேகப்படாம இல்லைன்னா அதை குறித்து ஆயிரம் கேள்விகள் கேட்டுட்டு தானும் குழந்தை கூட இருக்கிறவங்களையும் குழப்பாம தெளிவானவங்களாக இவங்க இருந்துட்டு அந்த தெய்வீக சத்தியம் கிடைச்ச உடனேயே மலைப்பாம்பு போல இறுக்கி பிடிச்சுக்குவாங்க. பெற்றுக்கொண்ட இந்த வாய்ப்பை இறுக்கி பிடிச்சு தக்க வச்சு கொள்வாங்க. கண்மலையில பாம்பு தன்னுடைய இறையை எப்படி பிடிக்குதோ அதே போல இவர்களுடைய செயல்பாடு கூட இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தங்களுக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பை இவங்க பிடிச்சு அது போல தக்க வச்சு கொள்வாங்க. சரி, மூணாவது வழிப்பு,
நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும்.
இது பரிசுத்தவான்களுடைய அடுத்த நிலை. நேரம் இல்லாததுனால நம்ம அந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா நமக்கு குறைவான நேரம் தான் இருக்கு. நடுக்கடலில் கப்பலினுடைய வழி, நடுக்கடல்ல கப்பலுடைய வழினா இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல அதிநவீனமான கப்பல் எல்லாம் இருக்குதுங்க. ஆனா முந்தி இந்த சாலமோன் ராஜாவுடைய காலகட்டங்கள் எல்லாம் ராஜாக்களுடைய பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள், இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் கப்பல்னா அந்த பாய்மர கப்பல் தான், பாய்மர படகு தான் இருக்கும், பாய்மர கப்பல் இருக்கும். அப்ப இந்த கப்பல்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு துறைமுகத்துல இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு பொருட்கள் என்ன, இன்னைக்கு நாம சொன்ன தெரியுங்களா, புத்தகத்துல கூட படிச்சிருக்கோம், பண்டம் மாற்று வாணிப முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பணம் வாங்குறோம், அவங்க என்ன செய்வாங்கன்னா இங்க இருந்து துணிகள், ஒருவேளை இப்ப இந்தியால இருந்து துணிகள் துணிமணி நிறைய இருக்கு வச்சுக்கோங்க, இதை எடுத்துட்டு போனாங்கன்னா இலங்கையில் கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க தானியம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த உடைகளை கொடுத்துட்டு வஸ்திரங்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தானியம் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப ஒவ்வொரு தேசத்திலையும் என்ன என்ன பொருள் விளையுதோ அதை வந்து பண்டம் மாற்று வாணிக முறையில இவங்க செஞ்சுக்குவாங்க. அப்படி செய்யறத இவங்க எப்படி பிரயோஜனப்படுத்திக்குவாங்கன்னா கப்பல் வணிகத்துல பிரயோஜனப்படுத்திக்கொள்வாங்க. இந்த அலெக்சாந்திரியா பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரிதான் வணிக கப்பல்லாம் நடந்திருக்கு, நம்ம நிறைய இடங்கள்ல படிக்க முடியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கூட. அப்ப இந்த கப்பல்ல வாணிபம் போறவங்க, கப்பல் கடல் வாணிகம் செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க இன்னைக்கு மாதிரி நினைச்ச நாள்ல குறிப்பிட்ட டைம்ல எல்லாம் அந்த நாள்ல போக முடியாது. இவங்க எப்படி போக முடியும்னா கடல் வாணிபம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கடல் வாணிபம் செய்யணும்னா அந்த கடல் வாணிபம் செய்யறதுக்கான டைமிங் என்னன்னா அந்த கொண்டல் காற்று இல்லைன்னா சென்ட்ரல் காற்று எல்லாம் சொன்னாங்க தெரியுங்களா, அந்த படிக்கிறது தெரியுங்களா, அந்த வடகிழக்கு பருவக்காற்று தென்கிழக்கு பருவக்காற்று படிக்கிற தெரியுங்களா, அது போல அந்த கடற்கரை காற்றுகளுக்காக அவங்க காத்திருப்பாங்க. துறைமுகத்துல துறைமுகத்துல காற்று வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த காற்று கடற்காற்று எப்போ வீசுதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்போ கொண்டு போகக்கூடிய பாய்மர கப்பல்களை கொண்டு போகக்கூடிய அந்த காற்று எப்போ வீசுதோ அது வரைக்கும் துறைமுகத்துல காத்துட்டு இருப்பாங்க. இப்ப காற்று அடிக்கிற காலம் வந்தாச்சு, இப்ப தங்களுடைய பொருட்களை வைத்துட்டு தாங்களும் ஏறி உட்காந்துட்டு அந்த கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. இவங்களுடைய மூலதனம் எது, காற்று. காற்று அடிக்கிறத பொறுத்து தான் கப்பல் போகும். இப்ப இந்த காற்று அடிக்கும் போது இவங்க கப்பல்ல போறாங்க, பிரயாணம் தொடங்குறாங்க. நல்லா காற்று வேகமா அடிச்சுட்டு இவங்க பிரயாணம் தொடங்கிட்டாங்கன்னா இப்ப இவங்க கரை மறுகரை போய் சேர்ற வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா, எந்த உத்தரவாதமாவது இருக்கா? ஒரே ஒண்ணுதான் நம்பிக்கைதான் இருக்கு, கப்பல்ல போறோம், அதை தவிர வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. இவங்க என்ன செய்வாங்கன்னா கப்பல்ல ஏறி உட்காந்துட்டு ஒருவேளை தன்னுடைய குடும்பத்தார்கள் டாடா காமிச்சுட்டு வேகமா போனா அங்கிருந்து எதிர்காட்டு ஒண்ணு அங்கிருந்து அடிச்சு கொண்டு வந்துட்டா இவங்க போன வேகத்துல கரைக்கே திருப்பி வந்துடணும். அப்ப இதே போல இதெல்லாம் நடக்கும். அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் தூரம் உள்ள போனதுக்கு அப்புறமாக காற்று சுழல் காற்று ஆயிடுச்சுன்னா கப்பலும் சேதாரம் ஆயிடும், போன ஜனங்களும் சேதாரம் ஆயிடுவாங்க, கொண்டு போன பொருள்களும் எல்லாம் நாசம் ஆயிடும், ஒண்ணும் இல்லாம விரயமாய் போயிடும், அப்ப எல்லாமே நஷ்டமாய் போயிடும். இப்படி அநேகமான போராட்டம் இருக்குது. இதெல்லாம் இல்லாம கடல் கொள்ளையாளர்கள் வேற இருக்கிறாங்க, இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் தப்பிச்சா மனுஷர்கள் மூலமாகவும் இருக்குது. அப்ப இவ்வளவு மழை இது போன்ற நிறைய இடையூறுகள் இருந்துட்டாலும் இந்த கப்பல் பிரயாணம் பண்ணுகிறவங்க எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, மறு கரைக்கு போய் சேருவோங்கிற உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு அநேக நவீன தொழில்நுட்பங்கள் வாய்ந்திருக்கிற கப்பல்களை என்ன செய்யுது, இன்னைக்கு கூட ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்ன ஆயிடுச்சா, சுதந்திர தினம் கொண்டாடிடுச்சு, நம்ம பார்த்தோம் இன்னைக்கு கூட அதுக்கு சகோதர சகோதரி வெடிச்சு போயிடுச்சு. அப்ப அநேக நவீனமான முறைகள் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் இருந்துட்டா கூட கடல் பிரயாணம் என்ன செய்யணும், ஒரு சில ஆபத்துகள்லாம் மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு கூட. ஆனா அதே நாட்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கடல் பிரயாணம் பண்ணும்போது அவங்களுடைய உயிருக்கோ அவங்களுடைய உடமைக்கோ ஏதாவது உத்தரவாதம் இருக்கா, எந்த உத்தரவாதமாவது இருக்குதா? இவங்க மறுகரைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு திரும்பிடுவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்காவது இருக்குதா? போயிட்டு வந்தா நிஜம், அவ்வளவுதான். ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னா, கடல் வாணிபத்துக்கு தைரியமா ஏறி கப்பல்ல உட்காந்து போறாங்க, போய் வியாபாரமும் பண்ணிட்டு வர்றாங்க. நடுக்கடல்ல இது போலதான் கப்பலுடைய, அந்த கப்பலுக்கு என்ன என்ன உத்தரவாதம் யாருமே கொடுக்கவே முடியாது. கடல் சீற்றங்கள் உண்டு, மழை இடிமலை உண்டு, கடலுடைய கடல்ல இருக்கிற அந்த கொள்ளைக்காரர்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேல உயிரையும் உடம்பையும் பாதுகாத்துட்டு அவர் திரும்புறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா இப்படி உத்தரவாதமே இல்லைனாலும் அவங்க ஏறி கடல்ல கப்பல்ல உட்காந்து தைரியமா போறாங்க. கடல்ல போறவங்களுடைய நிலை இதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதே போலதான், அதே போலதான் நமக்கும் சரி. இப்ப நாம் கூட ஒரு கப்பல்ல ஏறி உட்காந்துட்டோம், என்ன கப்பல்ல உட்காந்துருக்குறீங்க? அதை ஒன்று திமுத்தி 1:19 படிச்சு பாருங்க, என்ன கப்பல்ல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லிட்டு.
இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
பாருங்க, நாம எந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம்? விசுவாசங்கிற கப்பல். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 2 Corinthians 5:5 படிச்சு பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை குறிச்சு.
இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும்
அவர். 2 Corinthians 5:5 நமக்கு கண்டு விசுவாசிக்கிறவர். 6 படிங்க.
நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்.
நாம் எப்படி நடந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? தரிசித்து நடக்கிறது இல்ல, விசுவாசத்துல நடக்கிறோம். இப்ப நம்ம சொன்னாரா, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு இதான் சத்தியம் சொன்னாரா? கர்த்தர் இயேசு வந்து முன்னாடி வந்து நின்னு சொன்னாரா? நீங்க உடனே சொல்லிடக்கூடாது, ஆமா இயேசு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜன்னல் ஓரத்துல வந்து சிகப்பு கலர்லயே வெள்ளை கலர்லயே வந்து லைட் பாய் ஒளி பாய்ச்சினாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிடக்கூடாது. அது வேறொரு இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப நேரடியாக வந்து சொன்னாரா பாருங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி நேரடியா சொன்னதுனாலதான் நம்ம நம்பணுமா? பிதாவாகிய தேவன் வந்து சொன்னாரா? இல்லனா ஒரு தூதர் வந்து கடவுள பேதுருவ போல தட்டி எழுப்பி அடிச்சு எழுப்பி கேள் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாரா? அது அப்படி பார்த்தா நம்ம நம்பணுமா? எந்த நம்பிக்கையில இப்போ உடன்படிக்கை பண்ணிட்டு தைரியமா உட்காந்துருக்கிறோம்? எந்த கப்பல்ல உட்காந்துருக்கிறோம் நாம? விசுவாசங்கிற கப்பல்ல உட்காந்துருக்கோம். அதுவும் மகாபரிசுத்தமான விசுவாசங்கிற கப்பல்ல உட்காந்துருக்கிறோம். எந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது? என்ன நம்பிக்கை இருக்குது நமக்கு? ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? உத்தரவாதம் இருக்கு. அந்த கப்பலுக்கு வேணா உத்தரவாதம் யாரும் இல்லை, இந்த விசுவாச கப்பலுக்கு உத்தரவாதம் இருக்கிறார். கப்பலுடைய கேப்டன் யாரு? கர்த்தர் இயேசு இருக்கிறார், அவர் இருக்கிறார். ஆனா இருக்கிறார் நேர்ல பாக்குறமா கண்ணில? விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் பேர்ல விசுவாசம் வைக்கிறோம். தேவன் கொடுத்திருந்த வாக்கு தத்தங்கள் மேல விசுவாசம் வைக்கிறோம். தேவனுடைய குமாரன் பேர்ல விசுவாசம் வைக்கிறோம். அந்த விசுவாசத்தை என்ன பண்றோம்னா, விசுவாச கண்களால நாம் ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம், ராஜ்யத்தின் மகத்துவங்களையும் பார்க்கிறோம், அழியாமை என்கிற திவ்ய சுபாவத்தை வாசல உச்சரிக்கிறோம். ஆனா விசுவாச கண்ணில பாக்குறோம் அந்த பரிசு பொருள் எவ்வளவு மகத்துவமானதுங்கிறத பார்க்கிறோம். தூதர்களுக்கும் மற்ற அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கெல்லாம் மேலான மேலானதுன்னு சொல்லிட்டு அந்த திவ்ய மகத்துவத்தை நம்முடைய தரிசனம் நம்முடைய கண்கள்ல தரிசிக்கிறோம் விசுவாசத்தின் மூலமா. அந்த விசுவாசத்தை வைராக்கியம், அந்த விசுவாசத்துல வைராக்கியம் இருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த கடலுக்கு அப்புறம் பிரேரணை பண்ணவங்க என்ன செஞ்சாங்க? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உடமை போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் இந்த வியாபாரம் தொழிலுக்கு நான் போவேன், ஒருவேளை போயிட்டு வந்துட்டேன்னா அதிக லாபம் சம்பாதிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்து எப்படி அவங்க எந்த விதமான உத்தரவாதம் இல்லைனாலும் தைரியமா கடல் பிரயாணம் மேற்கொள்கிறார்களோ, அதே போல நாமும் கூட இந்த வனாந்தரமும் இந்த கொந்தளிக்கிற கடலும் போலதான் இருக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில நாம் கூட அப்படித்தான் தைரியத்தோட உட்கார்ந்துருவோம். என்ன நஷ்டம் ஆனாலும் சரி, யார் வெறுத்தாலும் சரி, என்ன சேதம் ஆயிட்டாலும் சரி, என்னை கரை சேர்க்கறதுக்கு கேப்டன் இருக்கிறார். அந்த கேப்டன் வந்து வேற எந்த கேப்டனாவது ஊட்டி ஓடி போயிருவார், ஆனா இந்த கேப்டன் அப்படிதான் போகவே மாட்டார். கூடவே இருக்கிறேன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்பேற்பட்ட கேப்டன் நமக்கு இருக்கிறதுனால நாம் விசுவாசித்து நாம் அந்த விசுவாச கப்பல்ல நாம் ஏறி உட்கார்ந்துருக்கோம். அங்க நடுக்கடல்ல போற கப்பலினுடைய வழி என்னன்னு தெரியாது, போயிட்டு திரும்பி வந்தாதான் நிஜம். ஆனா நமக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு அந்த அன்பையும் வெளிப்படுத்தி உத்தரவாத ஞானத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நமக்கு மாத்திரமே தெரியக்கூடிய விஷயங்கள். அதான் நடுக்கடல்ல கப்பலினுடைய வழி இப்படிப்பட்டதாக இருக்கு. அடுத்த வழி படிங்க.
ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே.
இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மூன்று வழி கூட வித்தியாசமா இருக்குது. ஆகாயத்துல கழுகினுடைய வழி, சத்தியத்தை தேடுகிற வாஞ்சியும் வாஞ்சி இருக்கிற ஒரு ஒரு சகோதரன், ஒரு பரிசுத்தமான ஆகக்கூடிய வழியும், கண்மலையில் பாம்பின் வழி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பிடிச்சுக்கிறதுலயும், நடுக்கடலின் கப்பலின் வழி பிடிச்சுக்கிறது மாத்திரம் இல்ல, துணிஞ்சு தைரியமா கப்பல் ஏறி உட்கார்ந்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனோட நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை இன்னைக்கு ஒப்பு கொடுத்தது போல, துணிஞ்சு தைரியமா தானே நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். பாருங்க, அப்ப இப்பேற்பட்ட அந்த துணிவுடைய காரியம், நடுக்கடலின் கப்பலின் வழி, இதெல்லாம் இருந்துட்டாலும் இது மூணுமே நம்மை சார்ந்தது. இந்த மூன்று வழிகளும் நம்மை சார்ந்தது. ஆனா இன்னொரு வழி சொல்லுது, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. இந்த கன்னிகை யாரு, இந்த மனுஷன் யாரு? இந்த கன்னிகை யாரு, கன்னிகை யாரு? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள், அப்படின்னா பரிசுத்தவான்கள், தரை திரை இல்லாதவர்கள், அந்தி கிறிஸ்துவாகிய தாயும் மகனுமா இருக்கிற, அந்தி கிறிஸ்துவின் அமைப்புகள்ல இருக்கிற அந்த பொய்யான உபதேசங்களுக்கும் அந்த சடங்காச்சாரங்களுக்கும் உட்படாதவங்க, தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவங்க, பரிசுத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க, இவங்கதான் கரை இல்லாதவங்க, கற்புள்ளவர்கள். அடையாள பாசையில சொல்லும் போது, அந்த கற்புள்ளவர்களை குறித்து சொல்லும் போதுதான் கன்னிகைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட இன்னைக்கு ஆண் இருக்கலாம், பெண் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் போது, வயோதிகர் இளமை எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் போது நமக்கு என்ன பேர் தெரியுமா, கற்புள்ள கன்னிகைகள். வேற பெயர் சபையினுடைய எந்த ஒரு தாரமோ, எந்த ஒரு தரையோ திரையோ நம்மேல இல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்படி கற்புள்ள கன்னிகைகளாக நாம் இருக்கிறதுனாலதான் நாம யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம இங்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், தெரியுங்களா, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கிலீஷ்லையும் மற்ற மொழிபெயர்ப்புகளையும் பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். யாருக்கு, கிறிஸ்துங்கிற ஒரே புருஷனுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது அடையாள பாசை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாளன் ஒரு பேர் இருக்கு, சபைக்கு மனவாட்டின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த அடையாள பாசை. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுவும் ஒரு குடும்ப ஒற்றுமை குறித்து சொல்லும் போது, கணவன் மனைவி, அதே போல கர்த்தர் இயேசுவும் அவருடைய பரிசுத்தவான்களும், தலையாகிய கிறிஸ்து இயேசு, சரீரமாகிய சபை, அப்படி அடையாள பாசையில ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்ததுன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துற விஷயத்துல படிக்கிற தெரியுங்களா, அப்ப ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு கல்யாணம் வருது, இருக்குதாங்க, வந்ததுன்னு வசனம் இருக்கு. அப்ப அந்த கல்யாணத்துக்கு முன்பாகவே, கல்யாணத்துக்கு முன்பா பொதுவாகவே நாம கூட நிச்சயம் பண்ணுவோம் தெரியுங்களா, அதே போல நாம் கூட இன்னைக்கு கூட நீங்க உங்களில் ஏழு பேர், நீங்க பரிசுத்தவான்களாக இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிற நீங்க, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீங்க. நாம கொஞ்சம் முன்னாடி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்முடைய ஒரே இலக்கு கிறிஸ்துவினுடைய சாயம், கிறிஸ்துவினுடைய சாயலை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய ஒரே இலக்கு. அப்ப நாம அதற்காகத்தான் நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அப்ப கன்னிகைகள் சொல்லிட்டோம்னா அது பரிசுத்தவான்கள். இந்த கன்னிகைகளை நாடி வந்துட்ட மனுஷன் சொல்லிட்டோம்னா அது மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது ஆச்சரியமா இருக்குதான், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி ஆச்சரியமா இருக்கு. மனுஷன் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாசஸ்தலம் எது, எல்லாருக்கும் லேசா கண்ணு சொக்குது, கொஞ்சம் பதில் சொல்லுங்க, வேகம் முடிச்சிடலாம். அவருடைய வாசஸ்தலம் பரலோகம், நாம இருக்கிற இடம் பூலோகம், பரலோகம் பூலோகம். ஆமா, நாம இங்க இருக்கிறோம். இப்போ உதாரணம் நம்ம அடையாள பாசையில நம்ம சொல்லலாம், நாம் மனவாட்டிகள், நம் மனவாட்டிகள் தானே, இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, மனவாட்டிகள். நம்முடைய மனவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த மனவாளனுக்கும் இந்த மனவாட்டிக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்குதா, கல்யாணம் ஒரு கல்யாணம் எப்படி நாம பண்ணுவோம், பாருங்க உலகத்துல பண்ணும்போது 10-11 பார்ப்பாங்க, ஆனா ஒண்ணுக்குமே உதவாது. பொதுவாகவே ஒரு தோற்றம், ஒரு படிப்பு மற்றும் ஒரு குடும்ப தொழில் எல்லாம் ஒரு ஒரு பார்ப்பாங்க தெரியுங்களா, திருமணம் சொல்லும் போது. அப்ப மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும், அதாவது பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் எப்படி இருக்குன்னா அந்த ஒத்த காரியங்கள் இருக்கணும். இப்ப நம்ம குறித்து சொல்லும் போது நம்முடைய மனவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டோம்னா, நான் மனவாட்டின்னு சொல்லிட்டோம்னா அந்த மணமகன் எவ்வளவு பெரிய இடத்துக்கு சென்று வருது, அவர் பெரிய இடம். நாம நாம இல்ல தகுதி இருக்குதா? அந்த மனவாளனுக்கேற்ற மனவாட்டிகள் ஆகக்கூடிய தகுதி இந்த பூமியில இருக்கிற யாருக்காவது இருக்குதா? யாருக்குமே இல்லை. உதாரணம் சொல்லலாம், ஒரு உதாரணமே சொல்லலாம். இப்போ சோனியா காந்தி இருக்கிறாரு, ராகுல் காந்தி கூட இருக்கிறாரு, அவருடைய பையன், சோனியா காந்தியினுடைய பையன். அவங்க எப்படிப்பட்ட இடம்? இப்ப ராகுல் காந்திக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பெண்ணு பாக்குறாங்கன்னா எப்படிப்பட்ட பெண்ணு பார்ப்பாங்க? இந்த ஊர்லயே ஓரத்துல கடைசியில ஓட்ட புடிச்ச வீட்டுல சாப்பிட்டு சாப்பிடாமையும் குளிச்சும் குளிக்காமையும் அழுக்கும் கந்தையுமா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவங்க வந்து சோனியா காந்தி மன்மோகன் வந்து அவங்க வந்து இறங்கி நீதான் என்னுடைய வீட்டின் மணமகள் வான்னு சொல்லிட்டு பரிசம் போட்டு எல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி போயிருவாங்களா? செய்வாங்களா? கேட்கவே மனப்பா இருக்குது இல்ல, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நினைக்கவே முடியாது இல்ல. அந்த மணமகனுக்கும் இந்த மகனுக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்ல இது பூமியில. ஆனா நம்முடைய மணமகன் யாரு? எவ்வளோ பெரிய இடம் அவர், எவ்வளோ பெரிய இடம்னா அவருக்காகத்தான் அவங்க அப்பா எல்லாம் சிரிச்சிட்டு வச்சிருக்கிறார். அவருக்கு அவரை கொண்டும் அவர் சென்றுதான் சகலமும் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கு. அப்பேற்பட்ட இடம் அந்த மணவாளன். ஆனா இந்த மணவாட்டின்னு சொல்லக்கூடியவங்க நாம எப்படிப்பட்டவங்கண்ணா? நாம எப்படிப்பட்டவங்க? நம்ம குறிச்சு ஏதாவது ஒரு நன்சாட்சி சொல்ல முடியுமா? என்னைய நானும் சொல்ல முடியாது, உங்களுக்கு உங்களை நீங்களும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னா தெரியுங்களா, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாரையும் சொல்லக்கூடுமான்னு கேட்டார்ல, ஒருத்தர் கூட பேச முடியல. அதே கேள்வியை நம்மள யாராவது ஒத்து சொல்ல முடியுமா? என்கிட்ட பாவம் இல்லைன்னு உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? பாருங்க, இப்படித்தான் சிரிப்பு தான் வரும். என்னத்த சொல்றது? உங்ககிட்ட போய் லாரி கொண்டு வாங்க ஏற்றி உறவுதான் சொல்ல முடியும், அவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். ஆமா, நாம் பாவிகள் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலை அழுக்கும் கந்தலுமான நிலை. நம்முடைய நிலை எந்தவித தகுதியுமே இல்லை. ஒரு ஓரத்துல ஒரு மூலையில ஓட்ட குடிசையில இருக்கிற சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடிச்சும் குடிக்காமையும் குடிக்காமையும் இருக்கிற அழுக்கான ஒரு ஸ்திரியை போல நிலை நம்முடைய நிலை. நமக்கும் அவருக்கும் எட்டவே எட்டாது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அவருடைய மனவாட்டி ஆகக்கூடிய வாய்ப்பை நம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அன்பான சகோதர சகோதரிகள், இப்படி நம்மளால முடியல. ஆனா இந்த மனவாளன் என்ன செஞ்சாருன்னா, இந்த மனவாளன் என்ன செஞ்சாரா, அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தேடி வந்துட்டாரா? நாமெல்லாம் அவருடைய பார்வைக்கு எப்படி தெரிஞ்சிருவோம்? நம்மை தேடிட்டு வந்தாரா இந்த மனவாளன்? அங்கே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரா? எப்படி வந்தார் தெரியுங்களா? பிலிப்பிய 2:6 படிச்சு பாருங்க.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி.
அவர் என்ன செஞ்சாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து,
அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷராயலாம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனவாட்டிகளாகி அழுக்கு பிடிச்ச மனவாட்டிகளாகி அதாவது பாவிகளாகிய நம்மை, நம்மை பரிசுத்தவான்களாக்கி தன்னுடைய உடன் சகோதரர்களாக உடன் அங்கங்களாக அவர் தன்னோட வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார்னா, தான் இருந்த அந்த மேலான நிலையை விட்டு கீழே இறங்கி நமக்காக இந்த அழுக்கு பிடிச்சவங்களுக்காக, நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குது, அழுக்கும் தந்தையுமான நீதி, நமக்காக அவர் அங்கே இருந்து இப்படி தன்மையவே வெறுமையாக்கினார். எப்பேற்பட்ட மனவாளன் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மனவாளன் கணவனோ இல்ல கல்யாணமாக போறவரோ வேகமா லெட்டர் எழுதலாம், அன்புள்ள பேர் போட்டு அவங்களுக்கு எல்லாம் எழுது, நான் உண்மையில உயிரே வைத்திருக்கிறேன், என் உயிரே, என் உள்ளமைச்சு எல்லாம் எழுதலாம். எத்தனை நாளைக்கு? பேப்பர் கிளியறதுக்கு முன்னாடியே இங்க உறவு போயிடும். உயிரே சொன்னவர் தான் தூக்கி போட்டு மிதிப்பார். அந்த மாதிரி ஆயிடும். இன்னைக்கு மனுஷர் பாக்குறமா இல்லைங்களா? நாம மனுஷர் குடும்பங்கள்ல நடக்கிறத நான் பாக்குறமே, உயிரே அன்பேங்கிறதுல எவ்வளவு தூரம் இருக்கும்? வெறும் வாயில தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆனா அந்த மனவாளன், இந்த மனவாளன் அழுக்கு பிடிச்ச மனவாட்டிகளாகிய நம்மை பார்த்து என்ன சொன்னாரு? நம்மை மீட்கிறதுக்காக நம்மை நாடி வந்தாரு. நம்மை இந்த அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஒரு கன்னிகையை அவர் என்ன செஞ்சாரு, தானே நாடி வந்தார். நாடி வந்தது மாத்திரம் இல்ல, இவர் சொல்லல செஞ்சார், நமக்காக உயிரையே கொடுத்தார். இவர் மாத்திரம்தான் உண்மையான மனவாளர், இவர் மாத்திரம்தான் உண்மையான இரட்சகர். இவர் நமக்காக, நம்மை மீட்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனவே கொடுத்தார். கொடுத்தாரா இல்லைங்களா? ஜீவனவே கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்ல, நம்மை ஆயத்தப்படுத்தி அவருக்கேற்ற மனவாட்டியாக ஏற்பாடும் செய்தார். ஏற்பாடு செய்து அந்த உன்னதங்களில போய் நம்ம உட்கார்றதுக்கு நமக்காக எல்லா காரியங்களையும் செய்தார் அவரு. அதான் பாருங்க, அந்த ரெண்டு குழந்தையர் 8:9 படிச்சு பாருங்களேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்ய வாங்கல் ஆக்கப்படும் படிக்கு உங்கள் நிமித்தம்
தரித்திரரான சகோதரிகளே, நாம ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு அந்த ஐஸ்வர்யவான் தம்மையை என்ன பண்ணாரா? தரித்திரனாக்கினார். தரித்திரனாகி நம்மை மீட்டெடுத்து அவருடைய மனவாட்டியாக, அவருடைய உடன் சுதந்திரராக, அவருடைய பரிசுத்தவர்களாக, அந்த 144,000 பேர்ல நாமும் ஒருவராக இருந்து அவரோடு கூட சுதந்திர அந்த சுதந்திரத்துமான வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்து இயேசு தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். இந்த கணிகையை நாடி வந்த இந்த மனுஷனுடைய வழி வேற யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத வழி, யாராலும் கிரகிக்க கூடாத வழி. அவருடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, நம்முடைய இழிவான நிலை என்ன, பாவம் என்ன, எவ்வளவு நிலையில இருந்துட்டு நமக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்னா, உண்மையாகவே இவர் எப்பேற்பட்ட ஆச்சரியமானவர் பாருங்கள். இவர் எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடியவர் இந்த கர்த்தர், இல்லை இந்த மனவாளர், இப்பேற்பட்ட இரட்சகர். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அது மாத்திரம் இல்ல எவ்வளவு அன்பும் உள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி வேற யாராலும் கிரகிக்க கூட முடியாத வழி. இதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையில் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழியும் அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து அவரோடு கூட நாம உட்காரும்படியாக தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தை நம்ம மத்தியில நிறைவேற்ற கிறிஸ்து செய்துட்ட உச்சக்கட்டம் அவர் தன்னுடைய ஜீவனவே கொடுத்தது. இன்னும் அதை குறித்து நம்ம அநேக காரியங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, இந்த வசனங்களுடைய வெளிச்சமும் விளக்கமும் அவருடைய பரிசுத்தவான்களாகிய நம்மை குறித்து சொல்லியிருக்கிறது. அது நம்மை குறித்து சொல்றதுனாலதான் இது யாருக்கு தெரியல தெரியுமா? யாருக்கு தெரியலையா? சாலமோன் ராஜாக்கு தெரியல. அவர் ஞானியாக இருந்துட்டாலும் அவருக்கு தெரியல. அவர் ஞானிதான், ஆனா இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் அவருக்கு இல்ல. ஏன்னா இந்த ஞானத்தை அவருக்கு புரியல, ஞானிக்கு. ஆனா நமக்கு எப்படி புரிஞ்சிச்சு? அந்த ஞானிக்கு புரியல, நமக்கு எப்படி புரிஞ்சிச்சு? நமக்கு ஏன் புரிஞ்சிச்சு, எப்படி புரிஞ்சிச்சு? 12:42
தென்தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.
சாலமோனிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். சாலமோனுக்கு புரியாம போலாம், ஆனா சாலமோனை காட்டிலும் பெரியவர் வந்து விளக்கி சொன்னா புரியுமா புரியாதா? சாலமோனை காட்டிலும் பெரியவர் கர்த்தர் ஏசு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரா இல்லைங்களா? அவர் இருக்கும்போது இது அவர் விளக்கி சொல்றதுக்கு அவரால கூடாதா? சாலமோனுக்கு ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கலாம், சாலமோனுக்கு புரியாம இருக்கலாம் கழுகினுடைய வழி, சாலமோனுக்கு தெரியாம இருக்கலாம் கப்பலினுடைய வழி, கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி, இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரை காட்டிலும் மேலான ஞானி கர்த்தர் இயேசுக்கு ஞானம்னு பேரே இருக்கு. அவரை காட்டிலும் மேலான ஞானி கர்த்தர் இயேசு. அவர் நம்மத்தில இருக்கும் போது மேதைகளுக்கும் கல்விமான்களுக்கெல்லாம் மறைச்சிட்டு பேதைகளும் பாலகருமாகி இருக்கிற நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? சாலமோனை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறதுனாலதான் இந்த தெய்வீக திட்டங்களையும் தேவனுடைய ரகசியங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளும்படி இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோம், வெளிப்படுத்தப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நாம் இதுல நாம் இந்த சப்ஜெக்டுடைய நாம் நிறைவுக்கு நாம் வந்துடுறோம். அப்ப இதனுடைய முடிவாக நாம் என்னதான் இந்த வசனத்தின் முடிவு நாம் பாக்குறோம்னா, பெற்றிருக்கிறோம், நமக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது, மலைப்பாம்பு போல புடிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு புடிச்சிட்டு விசுவாச கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்ட உடன்படிக்கையின் மூலமாக இப்ப ஒரே வழி என்னதான் இருக்குன்னா, அவர் வந்து நம்மை சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோட சேர்த்துக்கிறதுக்கு அவர் ரெடி, மனவாளன் ரெடி, கர்த்தர் இயேசு ரெடி. இப்ப நாம ஒப்பு கொடுத்துட்டோம், ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய இன்னுமான நிறைவேறுதலுக்காக அவர் எந்தெந்த வகையில நம்மை பக்குவப்படுத்த விரும்புறாரோ அந்தந்த வகையில நாம ஒப்பு கொடுத்தோம்னா அவர் செதுக்கி உண்மையான மனவாட்டியாக நம்மை கொண்டு போய் 144,000 ஒரு இலக்கமாக நம்மை நிறுத்துறதுக்கு அவரால் கூடும், அவரால் நிச்சயம் கூடும். தன்னுடைய ஜீவனமே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட மனவாளை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடவே கூடாது. நம்ம ஏறி உட்கார்ந்துட்டோம், வரலன்னா பரவாயில்ல, இப்ப அப்படி அப்படியே நின்றுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல இல்ல ஆகாயத்தினுடைய கழுகின் வழியை போல இருந்தா சத்தியம், தேடிட்டோம், பிடிச்சுக்கிட்டோம், கிடைச்சத தக்க வச்சுக்கிட்டோம், மலைப்பாம்பு போல விசுவாச கப்பல்ல ஏறி உட்காந்துட்டோம், கேப்டனை நம்பி கப்பல்ல ஏறி உட்காந்துட்டோம், கப்பல் புறப்பட்டுச்சு, இன்னையில இருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா இப்ப இறங்குனா யாருக்கு ஆபத்து, யாருக்கு ஆபத்து, யார் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா கேப்டன் இருக்கிறாரு, அவரு கொந்தளிக்கிற புயலும் அலையும் வந்த போது எல்லாரும் நாங்க சாகணும்னு நினைக்கிறீங்களான்னு புலம்பின போது அவர் என்ன சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு, கொந்தளிக்கிற அலைகளை அடக்கக்கூடிய வல்லமை மிக்க கேப்டன் நம்ம கூட உண்டு, அவர் முன்னாடி நின்றுட்டு நீங்க வாங்கன்னு கொடுத்துருக்கிறார், ஏறிட்டோம் உட்கார்ந்துட்டோம் கூட போறோம். இப்போ எந்த விதத்திலேயாவது எந்த இடத்திலேயாவது சந்தேகப்பட்டு நாம இறங்கிட்டோம், அதுச்சோ 53 கிளாஸ் கேட்காம இருந்திருக்கலாமே, தெரியாம வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு பின்னாடி யோசிச்சாவோ ஆபத்தியா இருக்கு, பயமா இருக்கா, கடல் அடிக்கிறோம், கப்பல ஏறி உட்காந்துருக்குறோம், உட்காந்துட்டோமா இல்லைங்களா, உட்கார வச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்றீங்களா, உட்கார வச்சுட்டுதான் சொல்ல முடியும், முன்னாடி சொன்னா நானும் வந்திருக்க மாட்டேன், நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க, அப்போ சொன்னர்களும் வந்திருக்க மாட்டாங்க, இன்னும் நான் உங்கள்கிட்ட அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, சொன்னால் அவர்களை அவைகளை தாங்க மாட்டீர்கள், யோவான் 16:12 சீசர்களிட்டே கர்த்தர் சொல்லல, அதே போலதான் நம்மையும் கூட அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் என்னதான் செய்யலாம், அதான் நம்ம சொல்ல தெரியுங்களா, 3/4 கடந்துட்டோம், இன்னும் போக வேண்டியது எவ்வளவு, அதிசீக்கிரமாய் நீங்கி விட போகிற கொஞ்சம் தான், கொஞ்சம் தான், ஏன்னா இப்ப நமக்கு எல்லாம் வயசு எவ்வளவு ஆயிடுச்சு, இந்த வயசுல வந்து தேவன் கிருபையா சத்தியம் கொடுத்திருக்கிறாரு, ஒருவேளை இன்னும் ஜீவனோட இருந்தா எவ்வளவு வருஷம் தருவோம், உத்தரவாதம் சொல்ல முடியுமா, யாருக்குமே சொல்ல முடியாது, எவ்வளவுங்க, 70-80 இல்ல இப்ப எல்லாம் 4 என்றமா தேதி என்றமானு போயிட்டு இருக்கிறோம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில, அது புது சிருஷ்டிகளா இருக்கிற நாம நம்முடைய நிலை குறிச்சு அது இன்னொரு வேற எல்லாருமே பார்க்கலாம். அப்ப நம்முடைய உண்மையாகவே நடைமுறையில நாம் மனுஷ ஜீவியத்துல இருந்தாவே நம்ம ரொம்ப நாள் ஜீவிக்க போறது இல்ல, நமக்கு தெரிஞ்சதுதான், உங்க தானுங்க அது நடைமுறையில வெறும் மாம்சத்துல தூத்துல வல்ல சத்தியத்துல வராம வெறிய மனுஷனாகவே நமக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஆனா இப்ப உத்தரவாதத்தோட வந்து உட்காந்துருக்கோம், கப்பல்ல ஏறி உட்காந்துருக்கிறோம், கேப்டன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இன்னைக்கு வச்சிருக்கிற நம்பிக்கைய முழுமையாக எவ்வளவு புயல் வேணாலும் வரட்டுங்க, என்ன விதமான நெருக்கடி வேணாலும் வரட்டுங்க, வருமா வராதா, நீங்கதான் சொல்லணும், வருமா வராதா, ஏன் வரும், நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், அதான் சரியான பதில், எங்க போயிட்டு இருக்கிறோம், தரையில இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம ஏறி உட்கார்ந்து இருக்கிறது கப்பல்ல, கப்பல் போயிட்டு இருக்கிறது கடல்ல, கடலுக்கு அடியில எவ்வளவோ எரிமலைகள் இருக்குது, எவ்வளவு நீரூற்றுகள் இருக்குது, எவ்வளவு மிருகம் விலங்குகள், அதாவது திமிங்கலம் போன்ற விலங்குகள் கூட இருக்குது, கடல் கொள்ளைக்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா ஆபத்துக்கு மத்தியில தான் பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம், ரெபேக்கால் போல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கூட இளையாசர் இருந்தார், தேவனுடைய வல்லமை நம்மை வழிநடத்திச்சு, தேவனுடைய பலம் நம்மை பாதுகாத்து, அவர் மிகுந்த பாதுகாப்போட நம்மை கூட்டிட்டு போயிட்டு இருக்கார், பார்க்க வேணா கடலா இருக்கலாம், ஆனா அந்த கடலவே அந்த கடலை இறையாவே அமைதியா இருன்னு சொல்ல முடியும், ஏற்ற தருணம் வந்தா விலகி போய் எங்களுக்கு வழிபடுன்னு சொல்ல முடியும் அவரால், முடியுமா முடியாதுங்களா, அப்பேற்பட்ட ரட்சகரையும் கேட்டனையும் நம்ம நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இறங்கக்கூடிய தவறு வந்துச்சுன்னா யார் பக்கம் இருந்து வரும், அவர் ஏதாவது சிக்கல காம்பாரா, ஓடுங்க ஓடுங்க வெள்ளம் வருது ஆபத்து வருதுன்னு சொல்லுவாரா, இல்லைனா ஏதாவது சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் விலகிற மாதிரி போவாரா, அவர் ரெடி, அவர் ரெடி, கையை பிடிச்சது பிடிச்ச மாதிரி. அப்ப இறங்குறது ஒரு முடிவு வந்துச்சுன்னா அது நாம இருதயத்துல நினைக்காம வேற எந்த விதத்திலும் வராது, அப்ப நம்முடைய ரட்சிப்புக்கு யார் தான் பொறுப்பாளி? உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்க தான் பொறுப்பாளி, எங்களுடைய ரட்சிப்புக்கு நாங்க தான் பொறுப்பாளி, நம்முடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் பொறுப்பாளி, கர்த்தர் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் பொறுப்பாளி. உடன்படிக்கை பண்ணிட்டோம், ஒரு பொருள் வாங்கும் போதோ விற்கும் போதோ சைன் பண்ணுவோம் தெரியுங்களா? யார் யார் சைன் பண்ணுவாங்க? வாங்குறவரும் சைன் பண்ணணும், விற்கிறவரும் சைன் பண்ணணும். இப்ப தேவனோடு நம்ம உடன் நீங்க உடன்படிக்கை நம்ம பண்ணிருக்கோம், இன்னைக்கு நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கூட ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கீங்க? சைன் பண்ணிருக்கீங்க. அப்போ இன்னொரு பக்கம் வாங்கிருக்க நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க, வாங்கினவரு சைன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணிருக்கிறாரா பண்ணலையா? பண்ணிருக்கிறார். அந்த விசுவாசத்தோட இருக்கு, அந்த கப்பல்ல தான் நாம் போய் சேர முடியும். தேவன் நம் கூட இருக்கிறார். ஒரு வசனம் படிங்க, நாம் படிச்சுட்டு நாம் முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றிருக்கிறது சாதாரணமான அழைப்பு இல்ல, நாம் வாங்கியிருக்கிறது சாதாரணமான கிருபை இல்ல, நாம் பண்ணியிருக்கிறது சாதாரணமான உடன்படிக்கை இல்ல. இந்த உடன்படிக்கையையும் இதனுடைய நிறைவேறுதலையும் உற்று பார்க்கத்தான் தேவதூதர்கள் கூட ஆசையா இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிச்சிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு பயம் வந்தா கூட வரட்டும், நீங்க இன்னைக்கு ஏழு பேர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்கன்னா யாரோ ஏழு பேர் தங்களுடைய கிரீடத்தை விட்டுட்டாங்க, வேறொருத்தர் விட்ட வாய்ப்பை தான் இன்னைக்கு நாம வாங்கியிருக்கிறோம். நாம விட்டோம்னா நம்ம மாதிரி நம்மள கூட தண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு இன்னொருத்தர் அங்க போயிடும். நம்முடைய கிரியைகள்ல அந்த மரண பரியந்தம் நம்முடைய வாய்ப்பையும் கிரீடத்தை பற்றி கொண்டு இருக்கும் போது அதை தக்க வச்சு கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால உங்களுக்கு முன்பாக நாம அதை நாம் தெரிவிக்கிறோம். ஏன்னா நாங்களும் நீங்களும் நம் அனைவரும் நம்முடைய கேப்டன் ஆகிய கர்த்தரையே மாத்திரமே நம்பி இருக்கிறதுனால, அவர் மூலமாக தேவனையும் நம்பி இருக்கிறதுனால தைரியமாக இந்த கப்பல்ல நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். படிங்க மத்தேயு 10:26.
அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை.
மத்தேயு இப்ப நீங்க எல்லாம் படிச்சீங்களா? இருங்க இருங்க இருங்க, நான் நான் ஒரு 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 நிமிஷம் இருக்கு, நான் அந்த இது நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவான், சாரி யோவான், யோவான் யோவான் 10:27 இருந்து நீங்க வசனங்கள் படிங்க.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
இந்த வசனத்தோட நாம் சந்தித்து முடிக்கிறோம். அவருடைய ஆடுகள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஆடுகள் நாமதான், பரிசுத்தவான்கள். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறோம், உடன்படிக்கையும் பண்ணிருக்கிறோம். அப்புறம்
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்.
இது நம்முடைய நிலை பத்தி கத்தர் இயேசுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஏ டு இஜெட் நல்லா தெரியும். நம்ம கூட ஒரு சில விஷயங்களை மறந்திருப்போம், தேவன் நல்லா அறிஞ்சிருக்கிறார் நம்மை பற்றி. அப்புறம்
அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது.
இப்ப நம்ம அவருடைய நம்முடைய வேலை வேற எந்த வேலையும் இல்ல, அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறது தவிர வேற எந்த வேலையும் இல்லை. அதாவது பூமிக்குரிய கடமைகள் தான் சொல்லல, நம்முடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது நம்முடைய வேலை அதுதான். அப்புறம்
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதில்லை.
ஆச்சரியமான வாக்கு தத்தம், ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்ப கர்த்தர் இயேசுகிட்ட இருந்து நம்மை பறித்துக் கொள்வதற்கோ பிரித்துக் கொள்வதற்கோ யாருக்குமே அதிகாரம் இல்லை, புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் இயேசுனுடைய பாதுகாப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. நமக்கு நம்மை பிரிக்கிறதுக்கு வேற யாருக்குமே அதிகாரம் இல்ல, முழு பாதுகாப்பு கர்த்தர் இயேசு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் படிங்க.
அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரையும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது.
என் கையிலிருந்து யாரும் பறிச்சுக்க முடியாது. என் பிதா எல்லாரையும் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய கையில் இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ளவே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப இதை விட வேற என்ன வாக்கு தத்தம் நமக்கு வேணும்? இதை விட வேற என்ன பாதுகாப்பு வேணும்? ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் இல்ல, நீங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏசு கிறிஸ்து எப்படி சகோதரர் அவரு? அல்ல இல்ல, ரைட், அவர் என்ன மாதிரி சகோதரர்? சும்மா சாதாரணமா அப்படின்னு சொல்லுங்க. அண்ணா, மூத்த சகோதரன், பெரிய அண்ணா, அவர் தான் பெரிய அண்ணா. ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் அண்ணா, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. இப்போ நாம வந்து எங்க போறோம்? இந்த குறுகலான வழிக்குள்ள போறோம். போகும்போது ரெண்டு பக்கமும் யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிருச்சா? இப்ப அவங்க நம்மளை எப்படி வழிநடத்திட்டு போவாங்க? எப்படித்தான் நம்மளை வழிநடத்திட்டு போவாங்க அப்படிங்கிறத நாமே யோசனை பண்ணி பார்ப்போம். தேவனுடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் நமக்கு இருக்கிறதுனால பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் தயவு செய்வாராக என்ற அன்பான வாழ்த்துகளோடு இந்த சப்ஜெக்ட் நாம் நினைவு கொண்டு வரோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலுமாக தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக